வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
வாரம் தவறாமல் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வேத வசனங்களின் மேலே வாஞ்சையோடும் ஆசையோடும் தாகத்தோடும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். நாம் இன்று முதல் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை தியானிக்கப் போகிறோம். இந்த புத்தகம் வேதத்தில் உள்ள மற்ற எல்லா புத்தகங்களை விட மிகவும் அதிகமாக குறை சொல்லப்பட்ட ஒன்று என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவிதமாக இந்த புத்தகத்தை குறைத்து சொல்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் சிந்தனையின்றி இந்த முக்கியமான புத்தகத்தை அவதூறாக பேசுகிறார்கள். அவர்கள் தங்களை அறியாமலேயே குற்றம் காண்கிறவர்களின் கையிலே விழுகிறோம் என்பதை உணர்கிறதில்லை. சில வேளைகளிலே ஒரு நிகழ்ச்சியை குறித்து கேட்டவுடனே சிலர் இது யோனாவின் கதை போலல்லவா இருக்கிறது என்று கூட சொல்ல கேட்டிருக்கலாம். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், இது நம்புவதற்கு சாத்தியமற்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது என்பதாகும். பாருங்கள், யோனாவின் வரலாறு என்ன பாடுபடுகிறது இல்லையா? யோனாவின் சரித்திரம் நம்ப முடியாதது என்று இவர்கள் மறைமுகமாக சொல்கிறார்கள். ஒரு போர் நடக்கிறது என்றால் அதிலே எதிராளிகளாய் இருக்கிற ராணுவத்தினர் இந்த நாட்டின் ராணுவத்தின் பலவீனம் என்ன என்பதையும் அது எங்கே இருக்கிறது என்பதையும் பார்ப்பார்கள். பின்னர் அந்த குறிப்பிட்ட இடத்திலேயே எதிராளிகள் சென்று படையை குவித்து தாக்குதலை நடத்துகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தத்துவத்தின் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது அநேக குறை காண்கிறவர்கள் இந்த யோனாவின் புத்தகத்தை பற்றி இப்படிப்பட்ட ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறார்கள். இந்த யோனாவின் புத்தகம் தேவனுடைய பரிசுத்த புத்தகத்திலே பலவீனமான ஒரு பகுதியாக இருக்கிறது என்ற முடிவிற்கு வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலேயே எதிராளிகள் அநேக ராணுவ தளவாடங்களை கொண்டு வந்து இறக்கியிருக்கிறார்கள். இதன் காரணமாக ஒரு சாதாரண கிறிஸ்தவன் இந்த யோனாவின் புத்தகத்தை வேதாகமமாகிய சங்கிலியின் 66 இணைப்புகளிலே இது பலவீனமானது என்று கருதுகிறான். இந்த இணைப்பு விட்டுவிட்டதென்றால் சங்கிலி அறுந்துவிடும். வேதத்தின் வீர காவியமாக இந்த யோனாவின் புத்தகம் இருக்கிறதா? நாம் ஒருவேளை இந்த குற்றம் காண்போரின் கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் இந்த புத்தகத்தை ஒரு காவியமாகத்தான் கருதுவோம். செப்துவகிந்தா மொழிபெயர்ப்பாளர்கள்தான் இந்த யோனாவின் புத்தகம் அறிவிற்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்ற கேள்வியை முதல் முதலிலே எழுப்பியவர்கள். இவர்களே இன்று உருவெடுத்திருக்கும் இவ்வளவு திரளான குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகுத்து கொடுத்தார்கள் என்று சொல்லலாம். பழங்காலத்திலே ஒன்றை நவீனமாக்க வேண்டுமென்றால் அந்த புத்தகத்தை உருவக கதையாக மாற்றிவிடுவார்கள். அதாவது அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்ட சம்பவம் உண்மையாக நடந்ததல்ல, அது உருவகமாக சொல்லப்பட்டது என்று சொல்லி இதை ஒரு இலக்கியம் போல பிரித்து விடுவார்கள். இன்றைய நாட்களிலே வேதத்தை முற்றிலும் நம்பாதவர்கள் இதே முறையை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் இந்த யோனாவின் புத்தகத்தையும் அவ்விதமாகவே ஒரு உருவக கதையாக மாற்றிவிட்டார்கள். இந்த நிகழ்ச்சி உண்மையாக ஒருபொழுதும் நடந்ததில்லை என்று கூறுகிறார்கள். குறை காண்போரின் சில நம்புவதற்கரிய அளவுக்கு மிஞ்சிய கோட்பாடுகளை நாம் கேட்க முடிகிறது. இவை எல்லாமே மிகவும் வேடிக்கையானதும் கூட. அவர்களுடைய விளக்கங்களை நம்புவதை விட யோனாவின் புத்தகத்திலே கூறப்பட்டுள்ள அனைத்து காரியங்களையும் அப்படியே நம்புவது மிக எளிதானது. யோனாவின் புத்தகத்தை குறித்து இந்த குற்றம் காண்போர் கூறிய சில இயற்கைக்கு மீறிய விளக்கங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, சிலர் யோனாவை சாரிபாத் விதவையின் மகன் என்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அடித்து சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் புதிய கோட்பாட்டை தருகிறார்கள். அதாவது, யோனா கப்பலிலே செல்லும் பொழுது பொய்யலின் மத்தியிலே அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் கனவு கண்டார் என்கிறார்கள். ஆகவே யோனாவின் கனவின் தொகுப்பு தான் இது என்று சொல்லுகிறார்கள். சிலர் இந்த புத்தகத்தை பொய்னேஷியர்களின் ஹெர்குலஸ் கதையோடு கூட இணைத்து சொல்கிறார்கள். இதற்கும் அதற்கும் சம்பந்தமில்லை, ஆனாலும் அவர்கள் இந்த காரியத்தை நிரூபிக்க விளக்கங்கள் கொடுக்க முனைகிறார்கள். நான்காவதாக, இன்னும் ஒரு கூட்டம் சொல்கிற கருத்து என்னவென்றால், யோனா என்பவர் வாழ்ந்தது உண்மைதான். அவர் கப்பலிலே ஏறி தர்ஷீசுக்கு போகும்பொழுது அந்த கப்பல் புயலினாலே உடைப்பட்டது. பின்னர் யோனாவை மற்றொரு கப்பல் அந்த கடலிலிருந்து மீட்டு எடுத்துச் சென்றது. அந்த கப்பலின் ஒரு முனை மீன் தலை போல அமைப்புடையதாக இருந்தது. ஆகவே யோனாவிற்கு மீனின் வயிற்றிற்குள்ளே இருந்தது போன்று இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அவர் பொய்யலிலே சிக்கினபடியால் சில மணி நேரங்கள் மயக்கமாயிருந்திருக்கலாம். ஆகவே அவருக்கு மீனின் வயிற்றில் இருந்தது போல இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னதாக அவர் தெளிவடைந்த பின்பு அவர் தான் மீனின் வயிற்றிலே அல்ல, கப்பலிலே கிடக்கிறோம் என்பதை யோனா அறிந்திருப்பார். இன்னும் சிலர் கருதுகிறது என்னவென்றால், யோனா புயலிலே சிக்கின போது அங்கே ஒரு செத்த மீன் மிதந்து கொண்டிருந்தது. ஆகவே யோனா அந்த மீனை பிடித்துக் கொண்டு அந்த ஆபத்திலே தப்பினார் என்று சொல்கிறார்கள். இவர்கள் கருத்துப்படி மரித்த மீன் உயிருள்ள யோனா. நாம் இந்த புத்தகத்தை தியானிக்கும் முன்னர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் இந்த புத்தகத்திலே உயிருள்ள மீனையும் மரித்த யோனாவையும் பார்க்கப் போகிறோம். ஆகவே வேதத்தை முழுமையாக நம்பாதவர்கள் இவ்வாறு அநேக கோட்பாடுகளை சொல்கிறார்கள். இந்த தத்துவங்களை விட யோனாவின் புத்தகத்தை உள்ளபடியே நம்புவது எளிது. பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தார்கள் யோனாவின் புத்தகத்தை ஒரு உருவக கதை என்றே நினைக்கிறார்கள். இதை தேவதை கதைகள் போன்றே கருதி இந்த புத்தகத்தை அந்த கட்டுக்கதைகளோடு சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார்கள். இவர்கள் இந்த புத்தகத்தை அறிவுக்கு ஏற்றதாக இல்லை என்று வலியுறுத்துகிறார்கள். அதை நிரூபிப்பதற்காக இந்த விதமான கொள்கைகளை அவர்கள் வெளியிடுகிறார்கள். நாம் இந்த கருத்துக்களை எல்லாம் தள்ளிவிட வேண்டும். காரணம், இதற்கு எந்த ஒரு அடிப்படையும் வரலாற்று சான்றும் இல்லை. இந்த குறை காண்போரின் கற்பனையிலேதான் இது இடம்பெற்றிருக்கிறது. யோனா ஒரு வரலாற்று நபர்தான் என்று உறுதிப்படுத்த நமக்கு போதுமான சான்றுகள் இருக்கிறது. அவர் ஒரு கதையிலே வரும் பாத்திரமும் அல்ல, அந்த புத்தகம் ஒரு கதை புத்தகமும் அல்ல. இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் அனைத்தும் மிகவும் துல்லியமானவை என்று உறுதி செய்யவும் நமக்கு போதுமான தகவல் இருக்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த நெருக்கடியான காலகட்டத்திற்கும் இந்த புத்தகத்தின் செய்தி மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. யோனா ஒரு வரலாற்று பாத்திரம் மட்டுமல்ல, இந்த புத்தகத்தின் ஆசிரியராகவும் இருக்கிறார். நாம் இப்பொழுது இரண்டு ராஜாக்கள் என்ற வரலாற்று புத்தகத்திற்கு நேராக நமது கவனத்தை திரும்புவோம். இரண்டு ராஜாக்கள் 14:23 பாருங்கள், வாசிக்கிறேன். இரண்டு ராஜாக்கள் 14:23. யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15 இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் எரோபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 அரசாண்டு என்று வாசிக்கிறோம். எனக்கு தெரிந்த வரையிலே இந்த இரண்டாவது எரோபெயாம் வாழ்ந்ததை பற்றி எவரும் கேள்வி எழுப்பவில்லை. அவன் வட இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக இருந்தான். 41 அரசாண்டான். இது வரலாற்று சான்று. தொடர்ந்து அதே அதிகாரத்திலே 24:25 பாருங்கள். இரண்டு ராஜாக்கள் 14:24-25. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காத்தே பேர் ஊரானாகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமல்ல இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்பச் சேர்த்துக் கொண்டான். இங்கே எரோபெயாம் என்பவன் வரலாற்று பாத்திரம். இஸ்ரவேல் என்பது உண்மையாகவே இருக்கின்ற தேசம். ஆமாத் என்பது ஒரு உண்மையாகவே இருந்த இடம். ஆனால் இதற்கிடையிலே இங்கே வருகின்ற யோனா மட்டும் எவ்வாறு கற்பனை பாத்திரமாக இருக்க முடியும்? நாம் இங்கே பார்த்த வசனங்கள் வரலாற்று நிகழ்ச்சிகள். ஆகவே யோனாவும் ஒரு வரலாற்று பாத்திரம்தான் என்ற முடிவிற்கு நாம் எளிதாக வந்துவிடலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு கருத்தை குறை காண்போரின் முன்னாலே வைக்க விரும்புகிறேன். அதாவது, இது வேறே யோனா என்றும் யோனா புத்தகத்தை எழுதியவர் வேறே யோனா என்றும் சொல்கிறார்கள். இது வேடிக்கையானது. இரண்டு யோனாவின் தகப்பன் பெயரும் அமிதாய் என்று இருந்து இரு யோனாக்களும் தீர்க்கதரிசியாக இருக்க முடியுமா? சற்றே யோசித்து பாருங்கள். அப்பொழுது யோனாவின் பெயரும் பொதுவான பெயராக காணப்படவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அந்த பெயரிலே அநேகர் காணப்படவில்லை. வேதத்திலே இரண்டு ராஜாக்கள் புஸ்தகத்திலும் பின்னர் யோனாவின் புஸ்தகத்திலும் மேலும் புதிய ஏற்பாட்டிலே அந்த புத்தகத்தை குறித்த குறிப்பும் காணப்படுகிறது. வேறு எங்கும் நாம் யோனா என்ற பெயரை காண இயலவில்லை. வேதத்திலே ஒரே ஒரு யோனாதான் சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் வரலாற்றிலே குறிப்பிடப்பட்ட நபர். யோனாவை உபதியா தீர்க்கதரிசியோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நாம் ஒரு ஆர்வம் தரக்கூடிய செய்தியை பெற முடிகிறது. உபதியா புத்தகத்தை எழுதிய உபதியாவை குறித்து அவர் உண்மையிலே வாழ்ந்தவரா இல்லாவிட்டால் அவர் கதையிலே வரும் பாத்திரமா என்று எந்த ஒரு குறை காண்போரும் குற்றம் கண்டுபிடிக்க முனையவில்லை. உபதியாவை குறித்தும் பழைய ஏற்பாட்டிலோ அல்லது புதிய ஏற்பாட்டிலோ எந்த ஒரு குறிப்பும் காணப்படவில்லை. இருந்தபோதிலும் இந்த குறை காண்போர் உபதியாவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் யோனாவை புறக்கணிக்கிறார்கள். ஏன்? ஏனென்றால் யோனாவிலே குறிப்பிடப்பட்டுள்ள அற்புதத்தை அவர்களால் நம்ப முடியவில்லை, அதை மறுக்க விரும்புகிறார்கள். நாம் யோனாவை குறித்த வரலாற்று குறிப்பை பழைய ஏற்பாட்டிலே ஒருமுறையும் புதிய ஏற்பாட்டிலே ஒருமுறையும் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே யோனாவை குறித்து உண்மையான குறிப்பை உலகத்திலே வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். யோனாவின் வாழ்க்கைக்கும் மீன் அனுபவத்திற்கும் உள்ள வரலாற்று சான்றிற்கு அவர் தனிப்பட்ட முறையிலே உறுதியளிக்கிறார். நாம் லூக்காளின் சுவிசேஷம் 11 அதிகாரம் 30 வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். கௌரியங்கள், லூக்கா 11:30. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாயிருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாயிருப்பார். அது மட்டுமல்ல, மத்தேயு 12:39 முதல் கவனியுங்கள். மத்தேயு 12:39 வாசிக்கிறேன். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத உபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் என்றார். நீங்கள் யோனா புத்தகத்தின் வரலாற்று தன்மை குறித்து கேள்வி எழுப்புவீர்களானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் அவரையும் நம்பவில்லை என்று அர்த்தமாகும். இந்த குறை காண்போர் இயேசு கிறிஸ்துவை ஒரு சிறந்த போதகர் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொண்டது உண்டானால் அந்த போதகருடைய சொற்கள் யாவும் மிகவும் துல்லியமானவை, உண்மையானவை என்பதையும் நம்ப வேண்டுமில்லையா? அவர் யோனாவின் புத்தகத்தை குறித்து சொன்னவை வரலாற்று பூர்வமானது என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே சர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்ற தேவ மனிதனுடைய வார்த்தைகளை மேற்கோடிட்டு காட்டுவது சிறப்பாயிருக்கும் என்று நினைக்கிறேன். நாம் மோசே ஒரு கதையிலே வரும் நாயகன் என்ற கருத்தை மறுக்கிறோம். மோசேயினிடமோ அடிப்படையான சமூக காரியங்களும் நீதி மத கோட்பாடுகளும் ஆசாரியத்துவமும் சார்ந்திருந்தன. அவரிடத்திலிருந்தே மக்கள் பெற்றுக்கொண்டனர். வேதாமத்தில் உள்ள நிகழ்ச்சிகளை அப்படியே நடைமுறையிலே எடுத்துக் கொள்வதிலே இப்பொழுது இருக்கின்ற அறிவியல் கண்ணோட்டம், நவீன பகுத்தறிவு முழு திருப்தியடையும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரிசுத்த கட்டளைகளால் எழுதப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறுகின்றது என்பதிலே உறுதியாகி இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். யோனா ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் அவருடைய இந்த சிறிய புத்தகம் ஒரு தீர்க்க தரிசனம் அல்ல. அதாவது எதிர்காலத்தை குறித்த எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் இந்த புத்தகத்திலே எழுதப்படவில்லை. அதற்கு மாறாக யோனாவின் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடந்த முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் தன்னுடைய அனுபவத்தை குறித்து நமக்கு எழுதி விளக்குகிறார். நாம் யோனா தீர்க்கதரிசியை குறித்து 2 ராஜாக்கள் 14:25 பார்க்கும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே அவருடைய பெயரை சுமந்து கொண்டிருக்கும் புஸ்தகத்திலே யோனாவின் குணநலன் சோகமானதாக மோசமானதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் கீழ்ப்படியாமல் போகிற தன்மையை அப்படியே வேதம் சொல்லுகிறது. வேதத்தின் மகத்துவம் அதுதான், உள்ளதை உள்ளதென்று சொல்லும். ஒருவேளை ஒரு மனிதன் ஒருவரை குறித்து எழுதுவார் என்றால் இப்படிப்பட்ட அவருடைய சுபாவத்தை மறைத்து எழுதத்தான் முற்படுவான். ஆனால் வேதம் ஒரு தீர்க்கதரிசியின் பலவீனத்தையும் மறைக்காமல் அப்படியே சொல்கிறது. தேவன் பலவீனமான இப்படிப்பட்ட சுபாவமுள்ள மனிதனையும் பயன்படுத்துகிறார் என்ற ஒரு ஆறுதலான காரியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் எங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் கேட்ட சம்பவங்களை மனதிலே சற்றே கொண்டு வருவோமா? யோனாவின் புத்தகம் கட்டுக்கதை என்று நிரூபிக்க அநேகர் பல காலங்களாக முயற்சி எடுத்தார்கள். அருமையானவர்களே, நாம் நம்முடைய வேதத்தை அப்படியே நம்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்திலே தேவன் எந்தவிதமான தவறான காரியங்களையும் கூறி நம்மை நம்ப பண்ண வைக்க வேண்டியது அவருக்கு அவசியம் அல்ல. வேதம் சொல்லும் அத்தனையும் சத்தியமானது. இது தேவனுடைய வார்த்தையை எழுத்து வடிவிலே கொண்டுள்ளது. தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக, தேவ பக்தி உள்ளவர்கள் மூலமாக வெளிப்பட்டது. பின்னர் மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவால் வெளிப்பட்டது. தேவன் தம்மை பல வழிகளிலே நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இயற்கையின் மூலமாக, தம்முடைய படைப்பின் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். சங்கீதம் 19 பாருங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையுமில்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதுமில்லை. ஆயிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். இங்கே தேவன் எப்படி தம்முடைய மகிமையை இயற்கையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, நம்முடைய மனசாட்சியின் மூலமாகவும் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த உண்மையை குறித்து அப்போஸ்தலனாய பவுலும் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்திலே 19 வசனத்திலே இவ்விதமாய் கூறியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக, மிக முக்கியமாக, வேதத்தின் மூலமாக தேவன் தம்மை மற்றவர்களுக்கு விளங்க பண்ணுகிறார். நாம் இந்த வேதத்தை எந்த அளவிற்கு விரும்புகிறோம், எந்த அளவிற்கு விசுவாசிக்கிறோம், எந்த அளவிற்கு வாசிக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை வேத வசனங்களின் மேலே ஆசை உள்ளவர்களாய் உங்களிலே சிலர் இந்த நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்கிறீர்கள், குறிப்பெடுத்து வைக்கிறீர்கள். நீங்கள் வசிக்கிற தெருவிலே, பணி செய்கிற இடங்களிலே மற்றவர்களோடு கூட நீங்கள் வேத புஸ்தகத்திலிருந்து கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்கிறீர்கள். ஆனால் எல்லாருடைய வீடுகளிலேயும் இந்த உண்மையான வாஞ்சியோடு வேத ஆராய்ச்சியை கேட்கிறார்கள் என்றும் சொல்ல முடியாது. சிலர் வாக்குத்தத்த வசனத்திற்காக மட்டும் கேட்கலாம். சிலர் தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும் என்ற வாஞ்சியோடும் கேட்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனே, சகோதரியே, வேத வசனங்களை நீங்கள் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறீர்களா? அப்படி விசுவாசிக்கும் ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், வேத வசனங்களின் மூலமாக அனுதினமும் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் என்று சொல்லி வேதத்தை நம்பாதவர்கள் பெருகிக் கொண்டிருந்தாலும், வேத வசனத்தை கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி பரிபூர்ணமாக விசுவாசித்து ஒரு மகிழ்ச்சியான, ஒரு நிறைவான வாழ்க்கையை பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். இந்த வேத வசனங்களை உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கருத்தோடும் விருப்பத்தோடும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்கள் அனுதின வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையிலே அது உங்களுக்கு போதுமானதாயிருக்கும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அது நம்மை வழிநடத்தும் ஒரு பெரிய விளக்காயிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த யோனாவின் புத்தகத்திலே ஒரு சிறந்த காரியத்தை பார்க்கிறோம். அதாவது, அவரால் பயன்படுத்தப்பட விரும்பாத மக்களையும் தேவனால் பயன்படுத்த முடியும் என்ற சிறந்த சத்தியத்தை தான் இதிலே பார்க்கிறோம். இன்றும் அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சாட்சி சொல்ல நீங்கள் கேட்பீர்கள் என்றால், ஒரு காலத்திலே நான் ஊழியத்தையே வெறுத்தேன், ஊழியம் செய்யவே நான் விரும்பவில்லை, ஆனால் ஆண்டவர் என்னை இந்த இடத்திற்கு இன்றைக்கு அழைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் இறுதியான காலங்களிலே மிகவும் அர்ப்பணிப்போடு தங்கள் முழு வாழ்க்கையையும் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்தவர்களாய் கிராமம் கிராமமாய் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி விடுவார். யோனா தீர்க்கதரிசி நினைவேக்கு செல்ல விரும்பவில்லை. அவர் அங்கே போக முடியாத கட்டாயப்படுத்தப்பட்டு துரத்தப்பட்டார் என்று கூட சொல்லலாம். அவ்வாறு சென்று வெறுப்புடன் கொடுத்த தேவ செய்தியை கூட அந்த பட்டணத்திலே பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது. எனவே எழுப்புதலும் மனம் திரும்ப வைத்தலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய செய்கை என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். நம்முடைய பணி தேவனுடைய செய்தியை அறிவிப்பது மட்டும்தான். நாம் இதை செய்தால் மீதி காரியங்களை கர்த்தர் செய்து விடுவார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் உங்கள் மீது ஒரு திட்டமுடையவராக இருக்கிறார். ஆகவேதான் நீங்கள் அவரை விட்டு ஓடி ஓடி போனாலும் அவர் உங்களை கட்டாயப்படுத்தி பிடித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள், மீதியை அவர் பார்த்துக் கொள்வார். ஒருவேளை கடினமான சூழ்நிலைகளாயிருந்தாலும் வசனத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களை அனுப்புவார் என்றால் துணிந்து செல்லுங்கள். நான் போகவா வேண்டாமா என்று திகைக்க வேண்டாம். உங்களுடைய திறமையினாலே நீங்கள் ஊழியத்தை செய்கிறதில்லை. தேவன் உங்களை தம்முடைய கரத்திலே பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். எனவேதான் அப்போஸ்தலனாய பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என்னுடைய பணியை மட்டுமே நான் செய்தேன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு ஊழியக்காரராக கர்த்தருடைய பணியிலே இருக்கும் ஒருவராய் இருப்பீர்கள் என்றால், சோர்ந்து போய் காணப்படுவீர்கள் என்றால், என்னுடைய பணியிலே பயனில்லையே என்று கவலையோடு காத்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும் காரியம் இதுதான், மகனே மகளே நீ எழுந்து செல், நீ துணிந்து செல், நான் உன்னுடனே இருக்கிறேன். என்னுடைய வார்த்தையை மட்டும் நீ மக்களுக்கு சொல், அவருடைய இருதயத்தை மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறார். அவருக்கு கீழ்ப்படுவீர்களா? அவர் நிச்சயமாய் உங்கள் மூலமாகவும் எண்ணற்ற மக்களை நித்திய ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, யோனாவை போல விரும்பாத மனிதர்களையும் கூட நீர் எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ளவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யோனாவின் புஸ்தகம் உண்மை உள்ள ஜீவனுள்ள சம்பவம் என்பதை மறுபடியும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் வல்லமை உள்ளவர், நீர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நம்ப முடியாத சூழ்நிலைகளிலேயும் யோனாவின் அற்புதத்தை நாங்கள் நினைத்தவர்களாக உம்மை விசுவாசிக்கும் விசுவாசத்தை எங்கள் உள்ளத்திலே தாரும். ஆண்டவரே, யாராவது உம்முடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு பின்வாங்கி போய்க் கொண்டிருப்பார்கள் என்றால், இந்த நாளிலே மீண்டுமாக அவர்களை தட்டி எழுப்பி உம்முடைய ஊழியத்திலே நீர் உற்சாகப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நானும் கர்த்தருக்காக பணி செய்வேன், இனி சோர்ந்து போவதில்லை என்று தீர்மானிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே ஒருமுறை கூட நீர் பலப்படுத்தி எண்ணற்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
நண்பர்களே, இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கும் யோனா புத்தகத்தின் முகவுரை ஆயத்தமாக இருக்கிறது. தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.
ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. சகரியா 8:13 வசனத்தின் பின்பாகம்.